ದಕ್ಷಿಣಾಮೂರ್ತಿ ಸಮಾರಂಭಾಂ ಶಂಕರಾಚಾರ್ಯ ಮಧ್ಯಮಾಂ ಅಸ್ಮದಾಚಾರ್ಯ ಪರ್ಯಂತಾಂ ವಂದೇ ಗುರು ಪರಂಪರಾಂ ಅಧಿಮದ್ರಚ್ಛಾವಹಸ್ತಾಂ ಅವರಿಮಿತ ಮೋದ ಬಾಣಸೌವಾಖ್ಯಾಂ ಅರುಣಾಂ ಅಧಿಶ್ಯ ಕರುಣಾಂ ಅಭಿ ನವಕುಲ ಸುಂದರಿ ವಂದೇ ಚಿನ್ನ ಕುಳಂದೇ ಸೇವರಿ ಕೋಟ್ರಿ ಏನೇ ತಡುತ್ತಾಟ್ಕೊಳ್ಳುಂ ಎಣ್ಣನದುಳ್ಳಂ ಮೇವಿಯವಳಿರುಂ ಬೆಳವಾ ಪೋಟ್ರಿ ದೇವರ್ಗಳ್ ಸೇನಾಪತಿಯೇ ಪೋಟ್ರಿ ಕುರಮಗಳ್ ಮಣಮಗಳ್ ಕೋವೆಯೇ ಪೋಟ್ರಿ ತಿರುಮಗ ದಿವ್ಯದೇಗ ಪೋಟ್ರಿ இடும்பா இதனே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி புனையும் வேலை போற்றி உயிரை கணக சபைக்கோர் அரசே மயிலடிமிடுவோய் மலரடி சரணம் 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 சரவணபோகம் சரணம் சரணம் ஷண்முகா சரணம் எங்கும் நிறைந்த அருளை போற்றி எல்லாம் வல்ல இறைவா போற்றி நன்றி நினைத்து நன்றி பேசி நன்றி செய்ய நானும் அருள்வாய். எல்லாம் வல்ல அன்னை பராசக்தி திருக்கரணினாலும் எங்கும் நிறைந்திருக்கும் சத்குருவின் அருளாலும் நம்முடைய இந்த கீதா வகுப்பிலே ஞான விஜயான யோகம் ஸ்ரீகிருஷ்ணன் தன்னை இங்கே பராகிருத்தியாகவும் பரா பிரகிருதியாகவும் அபரா பிரகிருதியாகவும் தன்னை வந்து அறிமுகப்படுத்திக் கொள்கின்றார். நான் என்னவா இருக்கிறோம் அப்படின்றத பற்றி ஒரு மனிதன் தெய்வம் ஞானி அவருடைய நிலையை பற்றி எல்லாம் வந்து நாம் சிந்திச்சு பார்க்கும் பொழுது எப்பொழுதுமே நம்மளிருந்து நம்ம தொடங்குறது தான் ரொம்ப நல்லது. மனுஷன் கூட தன்னை முதல்ல ஒரு ஜடம்னா இந்த உடலா உணரக்கூடிய மனுஷன் கூட பிறகு தன்னை ஒரு பொருட்டா அல்லது பொருளா அப்படின்னு சொல்லுவாங்க. மதிக்காத பட்சத்தில் தன் வரும் இந்த உடல் மட்டுமில்லை, இதையும் தாண்டி ஒரு பெரிய அறிவு அப்படின்ற அந்த அறிவுக்கு ஏற்ற மரியாதை தரப்படலை அப்படின்னு சொன்னான். மிக மிக என்ன ஆகிறான் அப்படின்னு கேட்டால் அவன் வந்து அவமானப்படுத்தப்படுகின்றான். எல்லா இடத்துலையும் பாருங்கள், நம்மை நாம் வந்து நம்ம ஒரு பொருட்டாக கருதாதவங்களை, நம்மளை ஒரு பொருளாக மதிக்காதவங்களை நாம் வந்து பொதுவாக பொருட்படுத்துறது கிடையாது இல்லையா. அதனால் நம்முடைய இருப்பே ஒருத்தருக்கு வந்து தென்படலை அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்கிறோம், நம்மளை மதிக்கலை அப்படின்னு சொல்கிறோம். நம்மளை வா அப்படின்னு ஒரு வரவேற்பு சொல்லலைன்னா என்ன அர்த்தம், நம்முடைய இருப்பால் நம்முடைய இருப்பு அப்படின்றது நம்முடைய அறிவு சம்மந்தப்பட்டது. நான் இருக்கேன் அப்படின்றத யாரும் என்ன ரெக்கக்னைஸ் பண்ணலை, என்னையும் வரவேற்கலையே வாங்கணும் வான்னு ஒரு வார்த்தை சொல்லலை அப்படின்னு ஒரு பத்து பேர் ஒன்றா போகும் பொழுது நம்ம சரியாக கவனிக்கப்படலைன்னா என்ன அர்த்தம். நம்ம நினைக்கிறோம் நமக்கு வந்து நம்ம எப்பொழுதுமே வி ஷுட் பி ரெக்கக்னைஸ்ட், நாம் வந்து எப்பொழுதுமே எதிர்கொள்ளப்பட வேண்டும், எப்பொழுதுமே கொடுக்கக்கூடிய மரியாதையை கொடுக்கணும், எப்பொழுதுமே நாம் வந்து கவனப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக இது ஒரு ஈகோ ட்ரிப்பாக நம்ம சிந்திச்சு பார்ப்போம். சரி அவன் வந்தால் வான்னு சொன்னால் என்ன, வராட்டுன்னு சொன்னால் என்ன, நம்ம பாடி வீட்டுக்குள்ளே போனால் போய் உட்கார வேண்டியதானே, இல்லை இல்லை அவங்கள சொன்னாங்க இவங்கள சொன்னால் நம்மளை மட்டும் சொல்லலை அப்படின்ற சில இந்த மாதிரியான ரொம்ப நுணுக்கமாக புண் பண்ணுற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, நுணுக்கமாக காயப்படுற விஷயம் அல்லது நுணுக்கமாக அவமானப்படுத்தப்படுற விஷயம்லாம் இருக்கு இல்லையா. பொதுவாக இதில் நம்ம ஒரு ஈகோ ட்ரிப்னு சொல்லுவோம், அது ஈகோ ட்ரிப்பே கிடையாது, அது நான் என்ற அகங்காரம் அல்ல. நான் என்ற இந்த அறிவுக்கு செய்யப்படும் ஒரு அவமதிப்பு அது. எவ்ரிபடி நீட் டு பி ரெக்கக்னைஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், நான் வந்து என்னுடைய இருப்பு என்பது ஒரு உடல் சார்ந்ததல்ல அல்லது பொருள் சார்ந்ததல்ல, அறிவு சார்ந்தது அப்படின்ற நாம் தொடர்ந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், நிறுவிக்கிட்டு இருக்கோம், நிலைநாட்டிக்கிட்டு இருக்கோம். இதுதான் வந்து வாழ்க்கை வந்து தத்துவமாக பார்க்குறது. இது ஏழாம் அத்தியாயம், அது ஞான விஞ்ஞான யோகம் இல்லையா. பொதுவாக இட்ஸ் ஃபிலாசபிக்கல் அப்ரோச் டு லைஃப். லைஃப் இஸ் நாட் ஜஸ்ட் ஒரு யதார்த்தத்தில் வாழ்ந்துட்டு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா, அது மட்டுமல்ல நம்ம அந்த வாழ்க்கையின் போதாமல் இருக்கு இல்லையா, தேட் லீட்ஸ் மேன் டு ஃபிலாசபி. நீ எப்படி இதை உள்வாங்கி போறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த சப்ஜெக்ட் மெட்டர் ஏழா அத்தியாயம் நம்ம நினைக்கிற மாதிரி சும்மா ஏதோ இந்த உலகம் எப்படி தோன்றியது, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து நான் வந்து பராக பிரகிருதியா அபரா பிரகிருதியா இருக்கின்றேன் அப்படின்னு ஏதோ ஒரு தகவல் சொல்ற மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்படி அல்ல, என்னை ஜடமா நினைச்சிடாதீங்க, நான் வந்து அறிவா இருக்கேன் சைத்தன்யமா இருக்கேன்னு உரக்க சொல்றாரு. தட்ஸ் த மெசேஜ் வி ஹேவ் இன் த செவன்த் சாப்டர். நான் நீ நினைக்கிற மாதிரி இந்த வரை இந்த உலகம் இல்லை, இது எப்போ வேணா, இது வந்து உலகம் அல்லது ஒரு போக பொருள், இது இஸ் ஒன்லி இன் அவேல் ஃபார் த அவைலபிள் ஃபார் த வாட் ஐ கால் த இந்திரியாஸ், அதாவது நம்முடைய சென்சஸ் சென்ஸ் பெர்செப்ஷன் மட்டும்தான் இந்த உலகம் நினச்சிட்ருக்க. இல்லை அதையும் தாண்டி நான் வந்து உன்னுடைய அறிவுக்கு ஒரு பொருளாக இருக்க போகிறேன், இருந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது உண்மையை வந்து அழுத்தி சொல்லுவது ஏழாவது அத்தியாயம். அது நம்ம பல கோணத்துலேருந்து இந்த அத்தியாயத்தை பார்க்கலாம். ஆக்சுவலி செவன்த் சாப்டர் வந்து ஃபிலோசபிக்கல் அப்ரோச் டு தி வாட் ஐ கால் எக்ஸிஸ்டன்ஸ் ஆர் டு தி செல்ஃப், வாட் எக்ஸாக்ட்லி த ஹோல் எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் மேட் ஆஃப், என்னவா ஆயிருக்கு, வாட் இஸ் தி எசன்ஸ் ஆஃப் திஸ் ஹோல் எக்ஸிஸ்டன்ஸ். அது வந்து வெறும் இந்த பொருள் மட்டுமல்ல, வெறும் இந்த உலகம் மட்டுமல்ல, அல்லது வெறும் இந்த என்ன மனசு மட்டும் இல்லை, அறிவு மட்டும் இல்லை, அதையும் தாண்டி வெறும் இந்த அகங்காரம் அகங்காரம் சொல்லிட்டு நான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லை. அப்போ தான் என்ன சொல்கிறார், நான் தான் இந்த பரமேயம், இதுவரை நான் கூறிய அஷ்டதா எட்டு விஷயங்கள் நான் கூறியிருக்கேன், பூமி ராப்போ அனலோ வாயு கம் அகங்கார இதீயம்மே புத்தி ரேவச்ச, இதெல்லாம் பின்னா பிரகிருதி, என்னுடைய கீழான பிரகிருதி, எட்டு விதமாக நான் இருக்கிறேன் அப்படின்னு தன்னை ஒன்று சொல்லும் பொழுது அப்பரமேயம்ன்றார் சொல்லி, அது சொல்லி இதக அந்யம் அந்யாம் பிரகிருதியும், இதிலிருந்து வேறுபட்ட மேலான ஒரு பிரகிருதியாகவும் நான் இருக்கிறேன். அடுத்த ஸ்லோகம், அப்பரமேயம் இதஸ் அந்யாம் பிரகிருதியும் வித்தியமே பராம். ஏய் அர்ஜுனா தெரிந்துகொள், நீ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த அபரா பிரகிருதி மட்டும் நான் இல்லை, அதையும் தாண்டி அபரா பிரகிருதின்னா அஷ்டதா, இந்த எட்டை சொன்னார் இல்லையா, என்ன இந்த பஞ்சபூதங்கள் மனம் புத்தி அகங்காரம் எட்டு சொன்னார் இல்லையா, அது அபரா பிரகிருதி, என்னோட கீழான வெளிப்பாடுன்றார் மெனிஃபெஸ்டேஷன். நான் என்னவா இருக்கேன் அப்படின்னு சொன்னால், நான் பரா பிரகிருதியாகவும் அபரா பிரகிருதியாகவும் இருக்கிறேன் நான். அதனால் இது மட்டுமல்ல, நான் அதையும் தாண்டி மேலாம் பிரகிருதியா, மேலான இயல்பு என்கிட்ட ஒன்று இருக்குது, இது கீழான இயல்பு, ரெண்டு இயல்பு என்கிட்ட இருக்குது. அது ஒன்று என்னன்னு சொன்னால், அதைத்தான் நம்ம இந்த பிரம்மம்னு சொல்கிறோம், அதனுடைய அதை சார்ந்து இருக்குது என்னன்னா இந்த மாயை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த உலகத்துக்கு இது அங்கே தான் இந்த கிரியேஷன் தியரி மெல்லாம் கொண்டு வராங்க. ஆக்சுவலி வி டோன்ட் நீட் ஆல் தீஸ் கிரியேஷன் தியரிஸ்லாம், பட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு என்ன பண்ணுது. இப்போ நம்மகிட்ட எப்பயுமே ஒரு கேள்வி மிஞ்சி நின்றுட்டே இருக்கு, உலகத்தை படைச்சவங்க யார் சரி படைச்சவங்க யாருன்னா சரி சொல்கிறேன் கேட்டுக்கோ, நான் தான், ஆனால் படைக்கலை, நான் அப்படியே மாறி இருக்கிறேன். என்னுடைய தன்மை என்ன அப்படி சொன்னால், எப்படி உன்னுடைய தன்மை இருக்கோ, நீ என்னவா இருக்க, நீ உடம்பாகவும் உயிராகவும் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நான் வந்து என்னவா இருக்கேன் அப்படின்னு சொன்னால், இந்த இயற்கையாகவும் என்ன இயற்கையை தாங்கி கொண்டிருக்கிற பிரம்மமாகவும் இருக்கேன். இப்போ என்ன நான் சொல்லும் பொழுது ஈஸ்வரனுடைய விஷயம் என்னன்னா மாயையும் பிரம்மமும் சேர்ந்தது, உன்னுடைய விஷயம் என்னன்னு சொன்னால் ஆத்மாவும் இந்த உடலும் சேர்ந்தது, அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலாம், ஈஸியாக இருக்கும். இந்த ஹோல் கான்செப்ட் அவர் சொல்ல வர்றார், ஆனால் தன்னை வச்சு தான் சொல்லணும் இல்லையா, தன்னை வச்சு தான் சொல்லணும். அப்போ தன்னை வச்சு சொல்லும் பொழுது தான் இந்த முழுதுமாக தன்னை வந்து உணரும் பொழுது, ஆக்சுவலி வாட் எக்ஸாக்ட்லி த ஹோல் யூனிவர்ஸ் இஸ் மேட் ஆஃப், இந்த உலகம்னா என்ன அப்படின்னு கேட்டால், இந்த உலகமாக வந்து நிறைஞ்சிருக்கிறது யார் அப்படின்னு கேட்டால், அதை ஒன்று மட்டும் எப்பொழுதுமே நம்ம சுவாசத்தில் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, நான் அப்படின்ற ஒரு உணர்வு இல்லாமல் தெர்ஸ் நோ வேர்ல்ட் ஃபார் மீ, உலகம் இல்லை, உலகத்தை அறியறதுக்கு ஒரு ஆள் வேணும், அந்த புருஷ தத்துவம் வேணும், அதான் புருஷ தத்துவத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம். அப்புறம் அந்த புருஷ தத்துவம் வந்து தன்னை அறிஞ்சிக்கிச்சு அப்படின்னு சொன்னால், நான் இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சு சொன்னால், இந்த உலகம் இருக்கா இல்லையான்றது இம்மெட்டீரியல், ஏன்னா தொடர்ந்து இருக்கிறது இல்லை அது அவனுக்கு இல்லையா. எப்போ இந்த உலகம், எப்போ நமக்கு இந்த கண்ணு மூக்கெல்லாம் இருக்கோ அப்போ இந்த உலகம், உலகம் நம்ம எப்படி பார்க்குறோம், எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், ஏதோ ஒரு வகையை பார்த்துட்ருக்கோம். உலகத்தை ஏதோ ஒரு வகையை நம்ம அதை பார்த்துட்ருக்கோம்ல உலகத்தை. அது அது சரிதானா அப்படின்னு கேட்டால், அந்த பார்வை சரிதானா அப்படின்னு கேட்டால், அந்த பார்வை கூட வந்து பின்னப்பட்ட பார்வை தான். இங்கே பாருங்க, இப்படி பார்க்குறோம் நம்ம. பார்க்கும் பொழுது என்ன தெரியுது, அந்த ஃபேன் தெரியுது, இந்த மண் தெரியுது, தண்ணியெல்லாம் தெரியுது. அது சரியான பார்வையா அப்படின்னு கேட்டால், அது வந்து சரியான பார்வைன்னு நம்ம சொல்லிட முடியாது. அதான் சரியான பார்வைன்னு நம்ம சொல்லிட முடியாது. அதனால் நம்மளுடைய கண் இருக்கு இல்லையா, அது சரியாக பார்க்குதா அப்படின்னு கேட்டால், அதுக்கு என்ன இருக்குது. இப்போ தண்ணியை பார்க்குறோம், தண்ணிக்குள்ளேருந்து ஒரு கட்டையை வச்சுட்டு வச்சுக்கோங்க, எப்படி தெரியும், நேராக தெரியும், வளைஞ்சு தான் தெரியும். வெளியே எடுத்துட்டா நேராக தெரியும், உள்ளே வச்சா வளைஞ்சு தெரியும் இல்லையா. அது வந்து வளைஞ்சிருக்கா நேராக இருக்கா? அப்போ நம்ம கண் சரியாக பார்க்குதா? அப்போ சரியாக பார்க்காது கண் இல்லையா. ஈவன் சயின்ஸ் கூட, நீங்கள் சயின்டிஃபிக்காக பேசுறதுனா கூட, அப்போ நம்ம பார்வை வந்து இப்போ நேராக தானே தெரியும், கட்டையை தண்ணிக்குள்ளே வச்சா ஏன் வளைஞ்சு தெரியுது, சம் ரிஃப்ராக்ஷன் இஸ் த இல்லையா. அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம பார்க்குறதெல்லாம் வந்து, அன்லெஸ் யூ வாண்ட் டு மேக் இட் வெரி ஃபிலாசபிக்கல், த லைஃப் இஸ் நாட் வாழ்க்கை அப்படின்னு, அந்த இந்த வாழ்க்கை இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம ரொம்ப ஒரு பொருளாக நம்ம வந்து அது ஒரு விஷயமா பார்க்குறது அப்படின்றது, அது நம்மளுடைய எதை பொறுத்துது அப்படின்னு கேட்டால், நம்முடைய பார்வையை பொறுத்துது, அல்லது நம்மளுடைய விருப்பத்தை பொறுத்துருக்கு. அதனால் வந்து இந்த, ஏன்னா இந்த ஏன் கோணையாக தெரியுது, ஏன் கோணையாக தெரியுதுன்னு சொல்லிட்டு கண்ணு மேலே வருத்தப்படுறோமா? எது எப்படி நீ கோணையாக காமிக்கலாம், நேராக தானே காமிக்கணும், இப்படி கோணையாக காமிக்கிறியே அப்படின்னு ஏதோ வருத்தம் இருக்கா கண்ணு மேலே உங்களுக்கு, வருத்தம் ஏற்படுதா? இல்லை, வெளியே எடுத்துட்டா நேராக தானே தெரியுது அப்படின்னு சமாதானம் ஆயிரும் இல்லையா. அதுபோல் இந்த வாழ்க்கையில், இந்த வாழ்க்கை அல்லது இந்த பின்னா பிரகிருதி என்று சொல்லப்படுகின்ற, அபரா பிரகிருதி என்று சொல்லப்படுகின்ற என்னுடைய இன்னொரு இயல்பு இருக்கு இல்லையா, அது தாறுமாறாக தான் இருக்கும், அதனால் ஏற்படுகிற சம்சாரம் இருக்கு இல்லையா, அதை பெருசாக நீ பொருட்படுத்தாதன்னு சொல்கிறேன். மெசேஜ் என்ன தெரியுதா, என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டால், பிகாஸ் வேர் டு யூ கெட் டிஸ்டர்ப்ட், வேர் டு யூ கெட் ஆல் திஸ் ஓசிலேஷன், எல்லா விதமான என்ன வருத்தங்களுக்கும் அல்லது எல்லா விதமான கோபத்தாபங்களுக்கும் என்ன எது காரணமாயிருதுன்னு சொன்னால், பொருள் காரணமாயிருது இல்லையா, அல்லது உறவுகள் காரணமாயிருது. அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டனால, என்னுடைய இஃப் யூ கம் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இஸ் மை லோவர் பிரகிருதி, என்னுடைய அதான் இது என்ன, அதனால தான் இந்த மனம் புத்தி அகங்காரம் எல்லாத்தையும் சேர்த்துட்டார் அதுலேயே, அப்பரா பிரகிருதின்னு சொல்கிறார். அப்போ நான் ரெண்டாக பிரிஞ்சிருக்கேன், நான் இருக்கேன், என்னை சார்ந்த இந்த உலகம் இருக்கு இல்லையா, அதுக்கு மாயன்னு பேர் வச்சுக்கிறான். எது மாயனா, யாமா சா மாயா, எது இல்லையோ அல்ல இருப்பது போல் தோற்றம் அளிக்கிறதோ அது அது. அதனால் இல்லாத ஒன்று பிடிச்சிட்டு ரொம்ப தொங்குற விஷயம் இருக்கு இல்லையா, அது 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 வந்து ஆஃப்கோர்ஸ் இட் மே பி வெரி யூஸ்ஃபுல். அது வந்து எது எங்கே இருக்குன்னு சொன்னால், இட் இஸ் தேர் ஃபார் மீ ஃபார் மை டிரான்சாக்ஷன். அன்றைக்கி படித்து பார்த்தோம் இல்லையா, இங்கே பார்த்தோமா அங்கே பார்த்தோமா எங்கே பார்த்தோனே தெரியல, என்ன ரியாலிட்டி பார்த்தோம், தி அல்டிமேட் ரியாலிட்டி அண்ட் ட்ரான்சாக்ஷனல் ரியாலிட்டி இல்லை. என்ன சொன்னோம், அந்த வார்த்தையில என்ன சொன்னோம், பாரமார்த்திக சத்தியா, பாரமார்த்திக சத்தா, அப்புறம் விவகாரிக்க சத்தா, அப்புறம் பிரதிபாசிக சத்தா அப்படின்னு சொல்லிட்டு, அல்டிமேட் ரியாலிட்டி, ட்ரான்சாக்ஷனல் ரியாலிட்டி அண்ட் சப்ஜெக்டிவ் ரியாலிட்டி. எங்கே பார்த்தோம், இங்கேயா அங்கேயா, அங்கே பார்த்தோமா போச்சு, நான் குழம்பி போயிட்டேன். இப்போ எந்த கிளாஸில் என்ன சொல்கிறேன்னு தெரிய மாட்டேங்குது, ஆனால் ஏறக்குறைய எல்லாம் ஒன்று தான். அங்கே என்ன பார்க்குறோமோ அப்புறம் அதை நீங்கள் பேசுகிறா ஏழாவது அத்தியாயத்தில், யார், ஸ்ரீகிருஷ்ணன். அப்போ பாரமார்த்திக சத்தியம் சொல்லி அல்டிமேட் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்கு, அதில் வந்து நமக்கு என்ன இருக்குன்னு சொன்னால், அதில் வந்து நமக்கு ஒரு நம்முடைய புத்தி இருக்கு இல்லையா, அதை சார்ந்து இருந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு என்ன கிடையாது அப்படின்னு கேட்டால், நமக்கு சம்சாரம் கிடையாது. ஆனால் புத்தி வந்து என்ன விவகாரிக்க சத்தாக வந்துடுச்சுன்னு சொன்னால், அஃப்கோர்ஸ் ஐ நீட் டு ட்ரான்சாக்ட், நான் வந்து எல்லாத்தையும் பார்த்தாகணும், பேசி ஆகணும், சில காரியம்லாம் பண்ணி ஆகணும், அது உண்மையாக தேவையா இல்லையான்னு சொன்னால், நம்முடைய சம்பிரதாயத்தில் இந்த வாழ்க்கை முக்கியமா அப்படின்னா, இல்லை இல்லை காயமே இது பொய்யடா, வெறும் காடு எடுத்த பையடா, எல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு இதை நம்ம சும்மா விட்டுற முடியாது. இந்த விஷயத்த இங்கே நாம் வந்து ரிலேட் பண்ணி தான் ஆகணும். அப்பா இருக்கு பேசி தான் ஆகணும், மனைவி இருக்காங்க ஏசி தான் ஆகணும். ஏய் ஓ மாற்றி சொல்லிட்டுனா, பையன் இருக்கான் என்ன அவனை பார்த்துக்கணும் தான், பொண்ணு இருக்கு அதை சரிப்படுத்தணும் தான், எல்லாம் நான் இங்கே பண்ண வேண்டியிருக்கு, சோறெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறோம். அதனால் வாழ்க்கை என்பது, இந்த வாழ்க்கை என்பது எப்படி என் முன்னால் விரிஞ்சிருக்குன்னு கேட்டால் அதான் பிரவர்த்தின்னு சொல்லுது சாஸ்திரம். ஒன்றுமே பண்ணாமல் சும்மா கண்ண மூடிட்டு அப்படியே உட்காந்துருக்க முடியாது. ஆனால் சில பேர் கண்ண மூடிட்டு உட்காந்துருக்கிற ஆளும் இருக்குது. இந்த பரபரப்பெல்லாம் வாழ்க்கையில் இல்லாத ஆளுங்களை பார்த்துருக்கீங்களா? நாங்கள் பார்த்தோம். எங்கே? இந்த கைலாசம் போனது டிபேட்டுக்கு கூட வந்திருந்தீங்களா தெரியும். அதான் கூட வாங்க கூட வாங்க அப்புறம் எங்கே வரீங்க? இங்கே விட்டு உங்கள் விட்டு பிச்சில் இந்த பயபசார விட்டு பிச்சு எடுக்க முடியல உங்களை. ஏன் அப்படியே ஒட்டிக்கிட்டு மண்ணோட மண்ணாக போக போகிறீங்க? அப்படியே உள்ளே போய் அப்படியே அழுந்து புதஞ்சிட போகிறீங்க. உள்ளே இருந்து கொஞ்சம் தப்பிச்சு வரணும். அப்படி அங்கே போய் பார்த்தா எல்லாம் பேசாமல் அந்த குழுவில் பேசாமல் உட்காந்துருக்கான். ரொம்ப அவங்கள ஆக்டிவிட்டியே கிடையாது பார்த்தீங்களா? பேசாமல் வந்து அப்படியே அந்த 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 சூரிய ஒளிய ஒரு பாட்டி அல்லது ஒரு வயனை தூக்கி வச்சுக்கிட்டு அந்த நீங்கள் வேணி கூட டிபேட் தான் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். யாரெல்லாம் கூட வந்தாங்கன்னு எனக்கு மறதியாக இருக்குது. அது போய் 12-15 வருஷமாச்சு இல்லை. கைலாசம் கைலாசம் வருது. நம்ம உயிரோடு இருக்கும்போதே கைலாசத்துக்கு போயிட்டு வந்தோம். செத்த பிறகு போக முடியாது. செத்த பிறகு சுடுகாடு தான் போவோம். செத்த பிறகு சிவலோகம் வைகுந்தம் என்று சிந்தித்திருப்பார் பித்தாமன் இதர் அடின்னு நினச்சான் பாரதி. அதனால் செத்த பிறகு கைலாசம் போகவே முடியாது, உயிராக இருக்கும்போது ஒருத்தர் போயிட்டு வந்துரு. இங்கே இருந்து மக்கி மண்ணா போக போறியா அப்படின்னு இல்லை அவங்க கேட்குறாங்க, நானா கேட்பேன். அப்படி நாங்கள் போனோம். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் நாங்கள் போனோம். சரி போயிட்டு வந்துடலாம். அதுவும் வயசு இருக்கும்போதே போயிடணும். வயசான பிறகு அப்புறம் அங்கே போய் சமாதி இல்லை இல்லை கூட வந்து போன முறை தான் சொன்னேன். இந்த போகலாமா கேட்டதுக்கு ஒருத்தர் ஒன்று எங்கள் ஃப்ரெண்டு அப்படி தான் ரெண்டு தூரம் போயிருக்காரு அவர் மிஸ்டர் சிவான் சொன்னார். சுவாமி இந்த வருஷம் வேணாம் கூட இப்போ பிணங்களை போனவங்க அங்கே போய் என்ன ஆகிட்டார் சமாதி ஆகிட்டாருன்னு இழுக்கு முந்தை இந்த மூச்சு மூச்சு முட்டிடுச்சு. நாங்கள் எங்கள் கூட வந்த கூட 2-3 பேருக்கு முட்டிடுச்சு. ஆனால் ஒருத்தரும் போகல, எல்லாம் இன்டெக்டாக திருப்பி வந்துட்டாங்க. கொஞ்சம் வருத்தந்தான் இல்லை. போகும்போது ஒன்று போனிச்சுனா நல்லா இருக்குல்ல, இன்ட்ரெஸ்டிங்கணும். ஏதாவது ஏதாவது அட்வென்ச்சரஸாக நடக்கணும்ல. ஒன்றுமே போயிட்டு எல்லாரும் திரும்பி வந்து விட்டோம். நல்லா இருக்கு கேட்க. ஒன்று ரெண்டு போயிடுச்சுன்னா பரபரப்பாக பேசலாம் பாருங்க. ரொம்ப ஆசந்தூர் ரெண்டு போயிருக்கு. கைலாசத்தில் போய் சமாதி அணிச்சு என்ன கொடுப்பணும் வேணும்ல அதுக்கெல்லாம் அப்படின்னு நாலு பாட சொன்னால் கொஞ்சம் ஆள் கூட வருவாங்கல்ல. ஆக அங்கே பார்த்தோம். அங்கே தான் நாங்கள் என்ன கவனித்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லாமே ஆக்டிவிட்டிஸாக ரொம்ப குறவு. அப்படியே உட்காந்துருக்கு. அப்படியே ஒரு போர்வை போத்திட்டு உட்காந்துட்டுருக்காங்க. நல்ல வெயில். அந்த வெயில் அப்படியே அண்ணா ரொம்ப குளிர் வரல. அந்த வெயில் உரைக்கே உரைக்காது. முகமா அப்படியே சூப்பு சூப்பாக திட்டு திட்டம் ஆகிடுது அவங்களுக்கு. அவங்கள எல்லாம் குழந்தைங்கள முகம்லாம் பார்த்தேன்ல ஆனால் திட்டு அவ்வளோ அவ்வளோ அப்படியே சப்பியாக நல்லா இருக்கிறாங்க. அப்படியே பொசு பொசுன்னு நல்லா இருக்காங்க பார்க்க. மூஞ்சிலாம் அப்படியே ரொம்ப சப்பியாக இருக்குது. இந்த என்ன அப்படியே எல்லாம் அங்கங்கே சோப்பு. அந்த பாட்டி ஒன்று உட்காந்துருக்கு. அந்த என்ன ரொம்ப ஆக்டிவிட்டியே இல்லை. அந்த சில இளைஞர்கள்லாம் பார்த்தா அவங்க பாட உட்காந்து சீட்டு விளாண்டுட்டுருக்காங்க. யாருக்கு காலத்தை பற்றி காலத்தை பற்றி நம்ம தான் பரபரக்க ஓடிக்கிட்டே இருக்கோம். இந்த நேரமத்தில் அந்த நேரமத்தில் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு ஓடி ஓடி ஆடி ஆடி அலைஞ்சி அலைஞ்சி திரிஞ்சு திரிஞ்சு சீக்கிரம் செத்து போயிடுறோம். அவங்க சொல்கிறாங்க ஒரு ஒரு குழந்தை கையில் வச்சிருந்துச்சு பாட்டி. அது கேட்டால் அது கொள்ளு பேத்தியோட மகளாம். அதான் மகளோட மகள் கொள்ளு பேத்தியோட மகள் கொள்ளு பேத்தியோட மகளாம் அப்படின்னா இதுக்கு என்ன வயசு இருக்கும்? 100 வயசாவது இருக்கும் இதுக்கு. அப்படின்னா எத்தனை வருஷம் வாழ்கிறாங்க? ரொம்ப ஆக்டிவிட்டி குறவாக இருந்துச்சுன்னா நீண்ட காலம் வாழ்வீங்க. இல்லை இல்லை இது இது சயின்ஸு. ஆக்டிவிட்டி ரொம்ப குறைச்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இந்த ஓணான்லாம் பார்த்தீங்கன்னா ஓணம் அதான் ஒருத்தர் ஓணம் ஒன்று வச்சுருந்தாராம். அந்த ஓணம் வந்து யார் கொடுத்ததுன்னா எங்கள் தாத்தா கொடுத்ததுன்னு. தாத்தா செத்து போயிட்டார், அப்பாவும் செத்து போயிட்டார், இவர் வச்சுருக்காரு. அந்த ஓணம் 150 வருஷமும் இருக்கும். இப்போ டைனாசரஸ்லாம் சொல்கிறீங்களே அதோடைய மினியேச்சர் ஃபார்ம். இல்லை இல்லை இதெல்லாம் ஜோக்கு இல்லை, இதெல்லாம் உண்மை. அந்த வந்து நான் வச்சுட்டு இருக்கப்ப இவருக்கு வச்சுட்டு இருக்கிறதுக்கு 90 வயசு. என் மகன்கிட்ட கொடுத்துட்டு போகிறேன், ஏன்னா எங்கள் தாத்தா கொடுத்ததான். அப்போ அந்த ஓணம் 200 வருஷம் ஆயிடுச்சு, அது பாட்டுக்கு இருக்குது. ஏன் அப்புறம் நீங்கள் என்ன சாப்பாடு கொடுப்பீங்கன்னு கேட்டாங்களா, அதுவா இறைச்சி துண்டு இருக்குல்ல அது ஒரு 5-6 கொடுத்தா போதுன்னு. ஐயோ அன்னாடிக்கு 5-6 கொடுத்து இல்லை இல்லை 15 நாளைக்கு ஒரு முறை அதான் அவ்வளோ சாப்பாடு. அது நகரத்துலாம் கிடையாது, ஒரு நாளைக்கு ஒரு கண்ணை சிமிட்டு கொடுத்து விடு, அதோட மூவ்மெண்ட் தெரியுமா, கண் அப்படி அடிக்குது. அது சில மாதிரி உட்காந்துருக்கு, பார்த்துருக்கீங்களா அந்த பெரிய பெரிய ஓனாலாம் பார்த்துருக்கீங்களா, அது சில மாதிரி அப்படி நான் ரொம்ப சில நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் அதிர்ச்சி ஆயிடுச்சு, கண்ணை கண்ணை சுமிட்டுருச்சு, கண் அடிச்சிருச்சு, கண் அடிச்சுன்னு அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஓ உயிர் இருக்குன்னு பச்சை வேற இருக்கியா, அது மரகதை சில மாதிரி உட்காந்துருக்கு அது. ஆக எது மூவ் பண்ணலையோ அது ரொம்ப காலமாக இருக்கும், ஆக்டிவிட்டி இல்லைல்ல, நார்மல் தான். அதே மாதிரி அங்குள்ள அந்த அந்த டிபேட்டில் உள்ள ஆளுங்களுக்கெல்லாம் வந்து ஆக்டிவிட்டி ரொம்ப குறைவாக, அதை 100 வயசு 110 வயசுலாம் வரைக்கும் இருக்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய பரபரப்பான இந்த வாழ்க்கையில் சீக்கிரமாக இதை பண்ணி அதை பண்ணி அதை எடுத்து அதை பண்ணி இதை பண்ணி அப்போ பண்ணி பண்ணி ஏறக்குறைய அதுவாகவே மாறுகிறது. அது ஒரு நமக்கு கைவந்த கலை அது பண்ணி. ஆக இந்த இந்த இதெல்லாம் என்னன்னு சொன்னால், இல்லை அவங்க அவங்க வந்து நிம்மதியாக இருக்காங்களே, நமக்கு ஏன் இவ்வளோ பரபரப்பு அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, இதெல்லாம் என்னன்னு கேட்டால் ஒரு மாதிரியான என்னுடைய கீழான இயல்புடைய என்னோட கீழான தன்மை இருக்குல்ல அதனுடைய இயல்பு இது, எது மாயா அப்படின்னு சொல்கிறேன். என்னோட எவ்வளோ தூரம் அங்கே போயிட்டு வந்தேன்னு பார்க்காதீங்க, எல்லாரும் அந்த மாதிரி இல்லை. நம்ம தான் ரொம்ப பரபரக்க ஓடிக்கிட்டே இருக்கோம், அங்கேயும் இங்கே ஓடி ஒரு இடத்துல உட்காரவே மாட்டேன்றோம். அவசி ஆயில் தான் நமக்கு 50-60-70 வயசு தான் அதுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறீங்க, சந்தேகம் தான். ஆனால் அங்கே வந்து அப்போ நம்மளை என்ன பண்ணுது, இந்த இந்த நம்மளை ரொம்ப அலைக்கிழிக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம ஆயிலை குறைக்கிறது என்னன்னு சொன்னால், நமக்கு பதற்றத்தை ஏற்படுத்துவது என்னன்னு சொன்னால், பரபரப்பை கொடுக்கறது என்னன்னு சொன்னால், சதா காயப்பட்டுட்டு இருப்பது, சதா வந்து புண்பட்டு இருக்கிறது, சதா வந்து நம்ம வந்து இயங்க வச்சுட்டு இருக்கிறது இயக்கம் கர்ம. கர்மத்துக்கு என்ன கிடையாது, மோட்சம் கிடையாது. மோட்சம் என்ன, நிம்மதி கிடையாது, நிறைவே கிடையாது. ஒரு மாதிரி ஆடி அடங்கினா தான் ஒடுங்கவும் மாட்டிருக்கு நம்ம, இல்லாட்டி நமக்கு என்ன, நமக்கு விமோச்சனமே கிடையாது. இந்த விஷயத்தை மெல்ல ஃபிலாசபிக்கலாக சொல்ல வர்றார் ஸ்ரீகிருஷ்ணன். நம்ம யதார்த்தத்தை என்ன, இந்த இந்த ஸ்லோகத்தெல்லாம் நம்ம உள்ளு வாங்கிறதுக்கு இந்த இந்த வாழ்க்கை பற்றிய ஒரு விசாரணை, இந்த வாழ்க்கை பற்றிய ஒரு விஷன், ஒரு 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 பார்வை, நமக்கு நல்ல பார்வை இருக்கணும். ஹவ் யூ ஆர் கோயிங் டு கண்டக்ட், யூ டிசைட் ஃபார் யர் செல்ஃப், நம்ம தான் முடிவு பண்ணணும். ஆனால் என்ன சொல்கிறார், நான் இந்த ஏன் நீ பகவான் ஏன் இப்படி இருக்குன்னா, நான் அப்படி தான் இருக்கேன், என்னுடைய நேச்சரே என்னன்னு, உலகத்தோட நேச்சர்னா என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம கூட இருக்கேன், ஏன் மந்தமாக இருக்கீங்க, உடம்பு கொஞ்சம் சரியில்லை மந்தமாக இருக்கு, ஏன் ஒன்றும் எங்கேயும் நகரலை காய்ச்சல், ஏன் பேச முடியல, நானாக பேசப்பட்டது, நானாக தொண தொடன்னு பேசிக்கிட்டே இருப்பேன், ஏன் பேசாமல் இருக்கீங்க, பேச முடியல இல்லாட்டி பேசாமல் இருப்பேன் நான், ஏன் ஏன் ஏஞ்சி வெளியே வரல, நடக்க முடியல. ஆக இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டால் இங்கே சொல்கிறார், இந்த இந்த அப் என்ன இது, அப்போ அப்பரமேயம் இந்த 5வது ஸ்லோகத்தை சொல்கிறா, பிரகிருதிம் வித்திமே பராம், என்ன நீ தெரிஞ்சுக்கோள், என்ன நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு கேட்டால், வித்திமே என்ன, நான் தான் இந்த இந்த உலகம் இருக்கு இல்லையா, இந்த உலக காரணம் என்னன்னு கேட்குறீங்க இல்லையா, அதை நம்ம இதை வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக சொல்கிறது அப்படின்னு சொன்னால், வாட் இஸ் த கிரியேஷன் தேரி, அல்லது படைப்பு கொள்கைனா என்ன அப்படின்னு சொன்னால், என்ன அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்துக்கு நான் தான் என்ன காரணமாக இருக்கேன், உபாதான காரணமாக இருக்கேன், ஐம் பீங் த நிமித்த காரணம், நான் தான் வந்து இதுக்கு வந்து இந்த ரெண்டு காஸோட மெட்டீரியல் காஸ் இந்த எஃபிஷியன்ட் காஸ், எஃபிஷியன்ட் காஸ் தி இன்டெலிஜென்ஸ் காஸ் இல்லையா. ஒரு குயவன் இருக்கான், குயவனுக்கு வந்து பானை செய்கிறதுக்கு மெட்டீரியல் காஸ் என்னது, களிமண் இல்லையா, களிமண். ஆனால் பானை செய்கிறது ஒரு அறிவு இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து இந்த எஃபிஷியன்ட் காஸ் அதை நிமித்த காரணம், நான் தான் இந்த உலகத்துக்கு நிமித்த காரணமாக, உபாதான காரணமாக, ரெண்டு காரணமாக, ஒன்று பரா பிரகிருதி, இன்னொரு அபரா பிரகிருதியாக நான் தான் இருக்கின்றேன்னு ஸ்ரீகிருஷ்ணங்க சொல்ல வரார். படைப்பு தத்துவத்தை கொஞ்சம் அப்படியே விரித்து நம்ம இதில் புரிஞ்சுக்கலாம். வாட் எக்ஸாக்ட்லி த ஹோல் வேர்ல்ட் இஸ் மேட் ஆஃப் அப்படின்னு கேட்டால், இந்த உலகமே என்ன இருக்குன்னா, நல்லா பாருங்கள், ரொம்ப சிம்பிள். நம்ம எப்படி இருக்கோம், உடலாக ஜடமாக இருக்கும், போய் படுக்கையில் போட்டோம்னே என்ன நடைஞ்சதில்லை, அப்படியே தூங்கி போயிட்டோம். அப்போ என்ன என்ன மாதிரி ஜடம் மாதிரி தூங்குறேன்னு சொல்கிறாங்க இல்லையா, மண்ணு மாதிரி விழுந்து கிடக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, என்ன டிபெண்ட்ஸ், சின்ன சின்ன முட்டையாக பெரிய முட்டையாக, மண்ணு முட்டை தான், அந்த சின்ன முட்டையாக பெரிய முட்டையாக பொறுத்திருக்கு நம்ம, இல்லை அப்படியே முட்டையை விழுந்து கிடக்கும். ஆனால் அது எப்போ விழுந்து கிடக்குறோம் அப்படின்னு கேட்டால், நாம் ஆனால் விழுந்து கிடந்தால் உள்ளே ஒன்றும் இல்லைன்னு ஆயிராதே, என்ன இருக்கு, உயிர் ஓடிட்டு இருக்கு இல்லையா, முழிச்சுக்கிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி திருப்பி ஆரம்பிச்சிருவோம் எல்லாத்தையும். அப்போ நம்ம என்னவா இருக்கோம், ஒன்று அறிவாகவும் இருக்கோம், இன்னொன்று ஜடமாகவும் நம்ம இருக்கிறோம். இப்படி இதக அஸ்யாம் பிரகிருதியும், இதிலிருந்து வேறுபட்ட மேலான ஒரு பிரகிருதியாக நான் தான் அந்த மேலான பிரகிருதியும் இருக்கின்றேன் என்பதை நீ தெரிந்துகொள். அது என்ன பரா பிரகிருதின்னு சொல்கிறார். ரெண்டாவது வரியில் சொல்கிறார், பரா என்றால் என்ன, அலியா சுரூபம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட சுரூபம் என்னன்னா ஜீவபூதாம்ன்றார். ஜீவபூதாம்னு என்ன அர்த்தம், நமக்கு என்ன இருக்கு, உடம்பு இருக்கு, உடம்புக்குள்ள என்ன இருக்கு, ஜீவன். அப்ப ஜீவன் என்ன அர்த்தம், சைத்தன்யம்னு அர்த்தம், அறிவுன்னு அர்த்தம். என்ன சொல்லுங்க, ஜீவபூதா மகாபாகோ ஜெயே தாம் தாரியதே ஜகத்து. நான் தான் அந்த அறிவு சுரூபமாக இருந்து இந்த ஜகத்தை நான் தாங்கி கொண்டிருக்கின்றேன், தாரியத்தேன்னு சொல்கிறார். நான் தான் இந்த உலகத்தை வந்து அறிவு சுரூபமாக இருந்து தாங்கி கொண்டிருக்கின்றேன்னு சொல்கிறார். இதை வந்து ஜயா இதம் ஜகத்து தாரியத்தை, என்னுடைய மேலான பிரகிருதி மூலம் இந்த ஜகத்தை காத்து கொண்டிருக்கின்றேன், தாங்கி கொண்டிருக்கின்றேன், காப்பாற்றி கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு இந்த உலகம் வந்து இருக்கிறதுக்கு நான் வந்து அறிவாக உள்ளே இருந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்கிறார் ஸ்ரீகிருஷ்ணர். இது ஸ்ரீகிருஷ்ணன் மட்டும் இல்லை, நாம் தான் உள்ளே இருந்து இந்த உடம்பை என்ன பண்ணிகிட்ருக்கோம், பாதுகாத்துட்ருக்கோம். எப்போ சாப்பிட்றது, எப்போ தூங்குறது, எப்போ வெளியே போகலாமா போகலதா, இல்லை சும்மா ரோட்டில் நடக்கலாமா, நெருப்பில் நடக்கலாமா, இல்லை நெருப்பில் நடந்தால் பாருங்களேன், நடப்பீங்க, நடக்க மாட்டேப்பீங்க. இந்த உடம்பை யார் காப்பாற்றிட்டு இருக்கிறது, நான் தான் உள்ளேருந்து அறிவாக இந்த உடம்பை எங்கே நடக்கலாம், எங்கே நடக்கக்கூடாது, ரோட்டில் ரோட்டை தாண்டலாமா கூடாதா, பெரிய லாரி வரும்போது ரோட்டை தாண்டுங்க, தாண்ட மாட்டோமே. அப்போ யார் இந்த உடம்பை நடத்தி கொண்டிருப்பது, உள்ளே இருக்கிற ஜீவகன்னு சொல்கிறார். ஜீவன்னா அறிவு சுரூபம், சைத்தன்ய சுரூபம்னு அர்த்தம். நான் நடத்தி எப்படி நான் இந்த உடம்பை நடத்தி இருக்கின்றேனோ அதுபோல ஈஸ்வரன் இந்த உலகத்தை, இந்த உலகம் என்பது ஈஸ்வனுடைய உடம்பு, உலகை நான் அறிவாக இருந்து இயக்கி கொண்டிருக்கின்றேன். நம்ம ரொம்ப பிரச்சனைலாம் எடுத்துக்கூடாது, இரண்டையும் கனெக்ட் பண்ணி பார்த்துட்டே வாங்க ரொம்ப சரியாக இருக்கும். இல்லை எப்படி நம்ம வந்து இந்த உடம்பை இயக்கிட்டு இருக்கோமோ அது போல இந்த ஈஸ்வரனோட உடம்பு, இந்த உலகம், இந்த ஜகத்து, அதை நான் இயக்கி கொண்டிருக்கின்றேன்னு சொல்கிறார். சிம்பிள் அண்டர்ஸ்டாண்ட், இப்படியே புரிஞ்சுக்கிட்டா போதும். ஏதத் யோனினி பூதானி, அடுத்த ஸ்லோகம், அடுத்த ஸ்லோகம் என்ன சொல்றாரு, ஏதத் யோனினி பூதானி சர்வாணி இது உபதாரைய அகம் கிருஷ்ணஸ்ய ஜகத பிரபவ பிரளயஸ்ததா. இந்த இரு இந்த ரெண்டு பிரகிருதியுமே, இது எல்லாத்தையுமே இந்த நான் தான், இதிலிருந்து உயிர் அனைத்தும் இவ் இரண்டு பிரகிருதியிலிருந்து உண்டானவை என்று அறிவாயாக. நான் ஜகத்தை வந்து தோற்றத்துக்கும் நிலைப்பாட்டுக்கும் ஒடுக்கத்துக்கும் நானே காரணமாக இருக்கின்றேன் அப்படின்னு. இந்த உலகம் வந்து தோன்றி இருக்கு இல்லையா, என்ன காரணம், நான் தான் காரணம். அப்படி இருக்கு இல்லையா, அந்த சிருஷ்டி ஸ்திதி லய காரணம், இல்லை என்ன காரணம், இந்த உலகத்தை ரெண்டாக பிரிச்சு, இந்த உலகம் வந்து நல்லா பாருங்கள், ஒன்று உபாதான காரணம், இன்னொன்று வந்து என்ன காரணம் சொன்னோம், நிமித்த காரணம் சொன்னோம் இல்லையா, இங்கிலீஷ் சொல்கிறேன், ஒன்று மெட்டீரியல் காஸ் இந்த அதர் ஒன் இஸ் எஃபிஷியன்ட் காஸ் சொன்னோம் இல்லையா, அவள் இன்டெலிஜென்ஸ் காஸ்ன்னு வச்சுக்குவோமா, இன்டெலிஜென்ஸ் கொஞ்சம் வழங்குது, இன்டெலிஜென்ஸ் அறிவு காஸ்ன்னு வச்சுக்குவோமா. அப்போ இந்த உபாதான காரணம் என்ன சொன்னால், உபாதான காரணம் அப்படி சொன்னால் மெட்டீரியல் காஸ். அப்போ இப்போ ஒரு ஒரு சிம்பிளாக எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம், பானைக்கு மெட்டீரியல் காஸ் என்ன இருக்குது, களிமண். இப்போ பானை இருக்கிறதுக்கு, பானை பிறக்கிறதுக்கு என்ன காரணம், களிமண் காரணம். பானை இருக்கிறதுக்கு என்ன காரணம், களிமண் காரணம். பானை உடையிறதுக்கு என்ன காரணம்? களிமண்ணாடி பானை உடையுமா? தூக்கி போட்டு உடைச்சி பாருங்கப்பா. களிமண் இல்லாடி பானை உடையுமா? உடையாது. உடையிறதுக்கு என்ன காரணம்? களிமண் தான் காரணம் இல்லையா? அப்போ இருப்புக்கு அப்புறம் நிலைப்பாட்டுக்கு என்ன என்ன பிறப்புக்கு அல்லது பிறப்பு அப்படின்னா தோற்றத்துக்கு அப்படின்னு சொன்னால் சிருஷ்டிக்கு அல்லது படைப்புக்கு அப்புறம் படைத்த பிறகு இருக்கிறதுக்கு களிமண் தான் காரணம் இல்லையா? அது என்ன ஸ்திதி என்ன சிருஷ்டி ஸ்திதி லயம்னா உடஞ்சி போயிடுறது. எது காரணம்? ஸோ எது வந்து சிருஷ்டி ஸ்திதி லய காரணம்? அது உபாதான காரணம், மெட்டீரியல் காஸ். ஆனால் அது அதை உருவாகிறதுக்கு எது காரணம்? அறிவு தான் காரணம். குயன் பானை சொந்தமாக வந்துடுமா? பானை செய்து களிமண் தேவைப்பா, களிமண்ணில் பானை. ஆனால் செய்கிறதுக்கு ஒரு ஆள் தேவையில்ல, டாக்டர் சொந்தமாக செஞ்சு வந்துடுவான் பானை, வராது இல்லையா? அப்போ அவன் நிமித்த காரணம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், அதுதான் வந்து நிமித்தம் என்பது செய்பவன் குயவன். ஆனால் உபாதான காரணம் வந்து என்ன? எப்படி பானைக்கு மண் வந்து களிமண் உபாதான காரணமாக இருக்கோ, அதுபோல் இந்த உலகத்துக்கு இந்த உலகம் இருக்கு இல்லையா, அதுக்கு உபாதான காரணம் ஈஸ்வரனுடைய மாயா தத்துவம், அவருடைய நிமித்த காரணம் அவருடைய அறிவு. நான் ரெண்டாக இருந்து இயங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். ஒன்று கீழான பிரகிருதி, இன்னொன்று மேலான பிரகிருதி என்று சொல்கிறார். அறிவு என்பது மேலான பிரகிருதி, இந்த இந்த ஜடமாக இருக்கிறதெல்லாம் கீழான பிரகிருதி அப்படின்னு சொல்லி என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டால், இந்த உலகம் அனைத்தும் வந்து என்னால் தான் வந்து படைக்கப்பட்டு நிலைநாட்டப்பட்டு ஒடுக்கப்படுகின்றது, அது பிறந்து இருந்து இறக்கின்றது. இப்படி நிறைய எல்லா வார்த்தையிலும் பார்த்துக்கோங்க. ஆக இந்த எது வந்து உபாதான காரணத்துக்கு உபாதான காரணம்னு சொல்லணும் இல்லையா, மெட்டீரியல் காஸ், லட்சணம் என்னன்னு சொன்னால், எது வந்து சிருஷ்டிக்கு காரணமாக இருக்கோ, எது இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கோ, எது இல்லாமல் போகிறதுக்கும் காரணமாக இருக்கோ, அல்லது உடையிறதுக்கும் காரணமாக இருக்கோ, அது உபாதான காரணம். எது உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கோ, அது எந்த அறிவு உருவாத காரணம், அது நிமித்த காரணம். ரெண்டு காரணமாகவும் நான் தான் இருக்கின்றேன்னு ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கிறார். புரியுதா? இந்த ரெண்டு ஸ்லோகம் வந்து படைப்பு கொள்கையை பற்றி பேசுது. இந்த உலகம் எப்படி உருவாயிருக்கும் அப்படின்னு நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம் இல்லையா, நினச்சி எப்படி ஒரு இந்த உலகம் வந்து உண்டாயிருக்கும் அப்படின்னு கேட்குறோம் இல்லையா. அது என்ன அப்படின்னு கேட்டால், ரெண்டுமா நான் வந்து இருந்துட்டுருக்கேன். ஆனால் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தான் இருக்குது, அது பிறகு பார்ப்போம். அது வந்து பரிணாமமா என்ன? பரிணாமம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிணாமம் சொன்னால் ஒரு சிங்கிள் செல்லில் வந்து அவர் என்ன மல்டிபிள் செல் இப்படிலாம் உருவம் பரிணாமமாக வந்துச்சா, அல்லது இன்னொரு விவரத்த காரணம்னு ஒரு காரணம் சொல்லுவாங்க. அது எப்படின்னு கேட்டால், இப்போ பால் இருக்குது, தயிரான என்ன பண்ணணும்? கொதிக்க வைக்கணும், கொஞ்சம் உர போடணும், தயிராக அப்புறம் தயிராயிரும், கடைஞ்சோம் சொன்னாது மோராயிரும், திருப்பி மோர் பாலாகுமா? ஆகாது, ஆகாது இல்லையா. அதுக்கு பேர் பரிணாம காரணம்னு அதுக்கு பேர். ஆனால் இது வந்து எப்படி அல்ல, அப்போ கடவுள் மாறிட்டா, மாறி அப்படி மண்ணாக போயிட்டாரான்னு ஆயிரும்ல, கடவுள் என்ன ஜடமாக போயிட்டாரான்னு ஆயிரும்ல, ஜடமாலாம் போகல. அப்படி எப்படின்னு சொன்னால், இந்த தங்கத்தில் தங்கம் இருக்குல்ல, தங்கம் என்ன ஆயிடுச்சு, கட்டியாக இருந்துச்சா, இப்போ என்ன ஆயிடுச்சு, அது நெக்லஸாக மாறிடுச்சு, வளையலாக மாறிடுச்சு. ஆனால் தங்கத்துக்கு எதாவது ஆயிருக்கா? திரும்பி தங்கம் ஆயிருமா? நெக்லஸ் ஆன தங்கம் என்ன, காப்பு ஆன தங்கம் திரும்பி தங்கம் ஆயிருமா? உருக்கிட்டா ஆயிரும். அப்போ அது என்ன என்ன, இது பரிணாமம் இல்லை, இதுக்கு பேர் என்ன, விவரத்த காரணம் பேர். பெரிய மாற்றங்கள் ஏற்படலை, அது எசன்ஸ் அப்படியே தான் இருக்குது, ஆனால் தோற்றம் மட்டும் வேறு வேறு தோற்றம். சொக்க தங்கம் என்ன ஆயிடுச்சு, நெக்லஸாக மாதிரி பல்லை இழிக்குது, அவரும் ப்ராப்ளம் தான். சொக்கத்தங்க என்ன ஆயிடுச்சு, நெக்லஸ் ஆகி அவர் காப்பா மாதிரி மாட்டிக்கிச்சு, மறுபடியும் அவர் மாட்டிக்கிட்டேன் சத்தம் போடுது. நீ காப்பானதான மாட்டின காப்பாகாத நெக்லஸ் ஆகிட்டா என்ன பண்ணோம், பல்லை இழிக்கணும். ஏன் வாங்கி போட்டுட்டு உயிர் நிலிக்காட்டி கோச்சுக்குவானே வீட்டுக்காரன், இதோ வாங்கி கொடுத்தா அதை கொடுத்தா அதை செஞ்சு அரைச்சி அப்படி பேசாமல் இப்படி மும்முன்னு இருக்கு சொல்லிட்டு சண்டை தான். இப்போ நெக்லாம் அனுசா என்ன ஆனோ பழையடிக்கணும், காப்பானா மாட்டிக்கணும், சங்கிலியானோ தொங்கணும், இல்லை புரியுதா என்னன்னு. கட்டி தங்கம் மறந்தா பேசாமல் ஒரு இடத்துல உட்காந்துருக்கலாம், டிபேட்ல உட்காந்துருக்கிற மாதிரி சொக்க தங்கம். ஆக இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டால், இப்படி ஆறுதல் ஒன்றும் தப்பு இல்லை, காப்பாகி மாட்டாமல் கூட இருக்கலாம், நெக்லஸ் ஆகி பல்லை இழிக்காமல் கூட இருக்கலாம், என்ன சங்கிலி ஆகி தொங்காமல் இருக்கலாம். அதுக்கு ஒரு டெக்னிக் தெரியணும். டெக்னிக் தெரிஞ்சவங்க தொங்காமல் என்ன பண்ணுவாங்க, என்ன பல்லை இழிக்காமல் அப்புறம் என்ன அப்படி சொக்க தங்கமாகவே இருப்பாங்க. வாய் தே நோ ஹவு டு ஹேண்டல், தே நோ ஹவு டு டீல். அதுதான் கர்மயோகம். கட்டி தங்கம் வந்து கட்டி தங்க அப்படி கட்டி தங்கமாகவே இருந்துச்சுன்னு சொன்னால் பயன் இல்லாமல் போயிருமே, இல்லை பெரிய பயன் இருக்காதே, நம்ம யூஸ் பண்ணமே இல்லையா. மனித வாழ்க்கை வந்து ரொம்ப உணர்ச்சிகரமானது இல்லையா, ரொம்ப உயிர்ப்பானது இல்லையா. இங்கே எந்த விதமான செயல்பாடும் இல்லாமல் பேன் இருக்கிறதுக்கு எதுக்கு பிறக்கணும். மண்ணுன்னா என்ன ஆகணும், களிமண்ணுனா பானி ஆனால் தானே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சோறு சாமி சாப்பிட முடியும். உடஞ்சி போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பானை செய்யாமல் இருக்க முடியுமா. நெக்லஸ் ஆகும், நெக்லஸ் என்ன பல்லு நிற்கணுன்றதுக்காக பண்ணாமல் இருக்க முடியுமா, பண்ணி தான் ஆகணும். சில விஷயங்கள்லாம் வந்து என்ன பண்ணி ஆகணும், இந்த உலகத்தில் பண்ணி ஆகணும்னு இல்லை ஆயிடுச்சு, நவ் யூ காட் டு கோ பேக் டு அவர் சோர்ஸ். நம்ம நம்மளோட இருப்பை நம்ம வந்து உணரணும் அப்படின்னு சொன்னால் இதை பற்றிய பெரிய அபிமானத்தை விடணும். நெக்லஸை விடு, நெக்லஸ் தங்கம் தான், ஏதோ மாற்று குறவாக இருக்குமா, பத்தரை மாற்று தங்கம் தான், எத்தனை கேரட், எத்தனை கேரட் தெரியலையே, இருத்துண்ணா ஃபுல் கேரட் இருத்துண்ணா இருத்தி தெரியல, சரி விடுங்க. ஆக என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இதில் கூட ரெண்டு விதமான ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆதியில் வந்து அதனால தான் கீதை, கீதை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சாஸ்திரம், நேற்று தான் இதை சொல்லிகிட்டு இருந்தேன். ஏன்னு கேட்டால் உபநிஷத் ரிஷிகள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு மாதிரியான நிவர்த்தி மார்க்கம்னு சொன்னால் இது அவங்களுக்கு என்ன அது சித்தம்போக்கு சிவம்போக்கு அத்தம்போக்கு அவம்போக்குன்ற மாதிரி பெஸாம் அப்படி சும்மா இரு, சும்மா இருப்பதே சுகம் சுகம் என்று எல்லா சுருதிகளும் சொல்ல அடித்தார் பாருங்க யார், தாய்மான சுவாமிங்க. அவர் பட்ட பாடு அவருக்கு தான் தெரியும், அவர் போய் அமைச்சராக இருக்கார் திருச்சியில் அவர் இதில் என்ன கஷ்டப்பட்டாரோ தெரியல, அங்கேருந்து ஓடி ஒளிகிறார் தாய்மான சுவாமிகள், ரொம்ப பெரிய ஆள் தான். அப்படி எதிர்காலம் எதுக்குடா அந்த அமைச்சர் பதவி எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் புத்தி உள்ளவங்க அமைச்சர் பதவி விட்டுருவாங்க, அலைய மாட்டாங்க ரொம்ப அமைச்சர் பதவிக்கு, அதுக்கு கொஞ்சம் அறிவு வேணும்ல. ஆ அப்படிலாம் பெரிய அறிவுள்ளவங்க வந்து நம்ம பார்க்க முடியாது, பார்க்க முடியாது. அவர் கொஞ்சம் அறிவான மாணிக்க வாசகர் மாதிரியே தாய்மான சுவாமிகள் திருச்சியில் தாய்மான சுவாமிகள் கோயில் அங்கே இருக்கும் பார்த்துருக்கீங்களா, சிவபெருமான் திருச்சி அந்த உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு எப்படி நடந்து போனீங்களா, போக மாட்டிங்களா, போகாதீங்க. ஏதாவது நம்ம கோட் ரிலேட்டினோ இல்லாட்டி இந்த சரியாக வராது, இந்த விஷயமே புரியவே புரியாது என்ன சொல்ல வரோம். அப்போ இப்போ அவர் தான் சொல்ல அவர் தான் பாடியிருக்காரு, என்ன கஷ்டப்பட்டாரோ தெரியல அமைச்சராக இருந்து, அதனால் என்ன பாடுறாரு, சும்மா இருப்பதே சுகம் சுகம் என்று எல்லா ஸ்ருதிகளும் சொன்னேன்னார். ஸ்ருதி சொன்னா நான் கேட்காம விட்டுட்டு என்ன பண்ணிட்டேன், ஸ்மிருதிக்கு வந்துட்டேன். இங்கே என்ன சொல்கிறாங்க, இல்லை இல்லை எல்லாம் ட்ரை பண்ணி பாரு, உலகத்தை வந்து நீ வந்து என்ன என்ன ரசிச்சுப்பாரு ருசிச்சுப்பாரு, உள்ளே வந்து அவர் உள்ளே போய் வாழ்ந்துப்பார், பார்த்தா தான் அதெல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு பார்த்தோன்னு அவருக்கு என்ன ஆயிடுச்சு, ஆஹா இது ரொம்ப ஆபத்தானது, ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் இது, இங்கேருந்து நம்மளால் பேர் போட முடியாது சொல்லிட்டு ஓடி ஒளிகிறாரு. அப்போ தான் அப்படி பாடுறாரு, சும்மா இருப்பதே சுகம் சுகம் என்று எல்லாம் ஸ்மிருதிகளும் சொல்லணும். ஆனால் ஸ்மிருதி என்ன சொல்லுது, கீதை என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால், சும்மா இருக்கிறதுக்காக வந்திருக்க நம்ம வேலையை பாருப்பா, எழுந்து நெல் போரிடுன்றார் யார், ஸ்ரீகிருஷ்ணன். நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு ரகசியம் ஒன்று இருக்குது, உபனிஷத் வாக்கியங்கள்லாம் கூட சொல்லாத சில விஷயத்தை ஸ்ரீகிருஷ்ணன் வந்து தைரியமாக எடுத்து சொல்கிறார். ஏன் வாய் தீஸ் பீக் தீஸ் பீப்புள் ஹவ் கம் ஸோ லைஃப் நெகட்டிவ், சும்மா போய் காட்டில் உட்காந்து தவம் பண்ணுறதுக்காக வாழ்க்கை, வாழ்க்கைன்னா வாழ்ந்து பார்க்கணும். வாழ்க்கையில் நிறைய சவால்கள் இருக்குது, எல்லா சவால்களையும் என்ன சொல்லணும், எதிர்கொள்ளணும். எதிர்கொள்ளாத என்ன மனுஷன் நீ? அதனால் வாழ்க்கைன்னு சொன்னால் சவால்கள் நிறைஞ்சது தான், அதனால் என்ன பண்ணணும், எழுந்து நின்று போரிடுன்றார். போரிடுன்னா என்ன அர்த்தம், செயல்படுன்னு அர்த்தம். செயல் மூலமாக உனக்கு என்ன கிடைக்கும், செயல் மூலமாக உனக்கு வந்து பெரிய ஃப்ரீடம் கிடைக்கும். அதனால் தங்கத்துக்கு அழகு என்ன, நெக்லஸ் ஆறு தான், சும்மா கட்டி சங்கமாக அப்படியே இருக்கிறதா என்ன சொல்லுங்க, மாற்றி பேசுகிறீங்க. கொஞ்சம் கொஞ்சம் தட்டி கட்டி கட்டி தங்கமாக இருக்குன்னு சொன்னீங்க, அது உபனிஷத் சொன்னிச்சு. ரிஷிகள் வந்து ஏதோ தெரியாமல் சொல்கிறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சு சொல்லிட்டு தெரியுறாங்க. ஆனால் ஸ்ரீகிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு, என்னடா அப்படியே அந்த கண்ணை மூடிட்டு இருக்கிறதுக்கு, ஏன் எதுக்கு கண்ணு கொடுத்துருக்காரு, கண்ணு திறந்து பார்க்கணும்ல, சும்மா அப்படியே சும்மா அப்படியே உட்காந்துருக்கிறதுக்கு கால் கொடுத்துருக்காரு, நடக்கணும்ல, ஓடணும்ல, ஆடணும்ல, பாடணும்ல, எல்லாத்தையும் வாழ்க்கையில் அனுபவிக்கணும்ல, பிறகு எதுக்கு காலை கொடுத்துருக்காரு கடவுள், இப்போ இயற்கை எதுக்கெல்லாம் கொடுத்துருக்கு. அதனால் பீங் லைஃப் நெகட்டிவ் ஐ திங்க் இஸ் இம்ப்ராப்பர். லெட் மீ என்ன, ஸ்ரீகிருஷ்ணா என்ன சொல்கிறார், ரீரைட் உபநிஷத், ரீடிஃபைன் உபநிஷத். யார் அந்த தைரியம் யாருக்கு வரும்ன்றீங்க, எந்த ஆளுக்கும் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? திருப்பி திருப்பி எழுதின ரிஷிகள் பூரா வந்து என்ன, சும்மா இல்லை வேண்டாம், ரொம்ப ஆக்டிவிட்டீஸ்லாம் வேணாம், எல்லாத்தையும் விட்டுருங்க, பெசாமக்க தவம் பண்ணுங்க, தவம் செய்வார், தன் கர்மம் செய்வார், மற்றெல்லாம் அவன் செய்வார், ஆசையில் உட்பட்டு ஆசை அறிமீன், ஆசை அறிமீன், ஈசனோடாயின் ஆசை அறிமீன், ஆசை படபட ஆய்வரும் துன்பம், ஆசை விடபட ஆனந்தமாமே. என்ன எல்லாம் வந்து கொஞ்சம் நினைக்க பயந்தாங்க இல்லைங்க, என்ன இல்லை இல்லை, ஸ்ரீகிருஷ்ணன் சொல்கிறார் வாழ்க்கையை பார்த்து பயந்துட்டாங்களாட்டிருக்கு, சும்மா சாமியார் பயிலுங்க, கண்ணை முடிக்கிட்டு தாடியை வளர்த்துக்கிட்டு கொண்டையை போட்டுக்கிட்டு சிஷி மாதிரி உட்காந்துருந்தா பத்தாது, வாழ்க்கையில் வந்து பூந்து விளையாண்டு பாருங்கள், அப்போ தான் அருமை தெரியும் அப்படின்னு சொன்னவர் யார், முத முதல் சொன்ன ஸ்ரீகிருஷ்ணர் தான். வேதத்தின் முதற் கலகன் கலகக்குரல் ஸ்ரீகிருஷ்ணனுடையது. இதெல்லாம் விடிச்சு பேசணும் நம்ம. மேபி இந்த 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 பாரு வந்து மற்றவங்க கொடுப்பாங்களா எனக்கு தெரியல, ஆனால் அதுதான் உண்மை. வேதத்தின் முதல் கலகக்குரல் என்ன சொல்றது, ரிபேலியஸ் வாய்ஸ் இஸ் ஆஃப் கிருஷ்ணா. திரிகுண்ணிய விஷயாக வேதாக, வேதம் என்ன, வேதம் போதானு மூன்று விஷயத்தை பற்றி தான் பேசுது வேதம், பெரிய வேதமா, அதை விட வேறு நல்ல விஷயம் தான் சொல்கிறேங்க வா, சும்மா இந்திரன் தந்திரன் மந்திரன் சொல்லிட்டு அவன் பண்ண பின்னால் போய் ஐயோ இந்திரனே மலையை கூட்டி சாமி கும்பிட்டுருக்கேன், இந்த விடு தூக்கி எறி இந்திரனை, தூக்கி எறி அந்த கடவுளை, என்கிட்ட வா நான் நல்ல வழி சொல்கிறேன், என்ன 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 ஏங்கிட்ட வா நான் உன்னை காப்பாற்றுறேன், இந்திரன் மந்திரன் தந்திரன் சொல்லிட்டு இந்திர வழிபாட்டு ஒழிச்சு கட்டணும். யார், ஸ்ரீகிருஷ்ணர். அப்போ ஸ்ரீகிருஷ்ணனுக்கு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு கேட்டால், தேர்ஸ் நோ நீட் டு பி லைஃப் நெகட்டிவ். என்ன என்ன எது மோட்சம், என்ன ரிஷிகள் என்ன சொல்கிறாங்க, உபநிஷத்தில் முக்காவாசி 90% என்ன சொல்கிறாங்கன்னா, எது மோட்சம் அப்படின்னு சொன்னால், கர்ம சந்நியாசம், கர்ம தியாகம், மோட்ச கர்மத்தை நீ தியாகம் பண்ணாட்டி உனக்கு மோட்சமே கிடையாது, உனக்கு வந்து நிம்மதியே கிடையாது அப்படின்னு கர்மத்தை தியாகம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாரு, ஏய் கர்மத்தை தியாகம் பண்ண வேண்டியதில்லப்பா, கர்ம பல தியாகம், கர்மத்தை பலத்தை இருக்குல்ல, பலனில் ரொம்ப கவனத்தை வைக்காம இது கிடைக்குமா அது கிடைக்குமா கவனிக்காம பலத்தை அதாவது பயனை மட்டும் தியாகம் பண்ணிட்டு கர்மத்தை பண்ணிக்கிட்டே இரு, நீ வந்து என்ன என்ன பண்ணலாம், நீ கர்ம ஞான கர்ம சந்நியாசம். யார், ஸ்ரீகிருஷ்ணா தானே பேசுறாரு கீதையில், உபனிஷத்து எங்கே பேசாது இதை. அப்போ ஸ்ரீகிருஷ்ணர் வந்து எப்படிப்பட்டன்னு சொன்னால், இஸ் ரீடிஃபைனிங் வாட் உபனிஷத்ஸ் விச் ஹஸ் பீன் மேபி அந்த காலத்தில் அந்த லைஃப் ஸ்டைலுக்கு சரியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ரிஷிகளுக்கு என்ன காட்டில் போய் பழத்தை பொறுக்கி தின்னு விட்டுட்டு, இல்லை இல்லை பாவம், தர்மம் பற்றினோட அப்படியே வாழ்ந்துட்டு அது போய் நெக்லஸ் கேட்டிருக்கோம், அது கேட்டிருக்காது, சங்கிலியில் தொங்கியிருக்கோம், தொங்கி இல்லாட்டி அவர் தொங்கிட்டு இருப்பார், தொங்கியிருக்காது, காப்பு கேட்டிருக்கோம், கேட்டிருக்காது, அதுவும் பார்த்திங்கன்னா அதையும் வந்து இந்த ஒரு மாதிரி இந்த காவி விட்டு போட்டு தான் தெரியுது பார்த்திங்கன்னா இந்த படத்திலலாம் யார் தர்ம பத்தினி தர்ம பத்தினி ரிஷி பத்தினிங்க பூரா எப்படி தெரியுதுங்க பட்டு சிலை கட்டிக்கிட்டா இல்லை இல்லை இவ்வளோ தான் கேட்குறேன் ப்ராக்டிக்கலாக சிந்திப்புன்னு சொல்கிறேன் இந்த என்ன சொல்கிறேன் இந்த கீதை கிளாஸ் வந்து இது வந்து ஒரு உரையாடல் லெட்ஸ் சேவ் ஸ்டார்ட் அ டைலாக்னு சொல்கிறேன் அரைச்சி மாவி அரைச்சிட்டு தான் நல்லா இருக்குது கேட்க லட்ஸ் அப்படி வேணும் சொன்னால் விளக்கம் மட்டும் சொல்லிகிட்டே போகிறேன் பராப்பிரகிருதி அபராப்பிரகிருதி நிமித்த காரணம் உபாதான காரணம் நிமித்த காரணம் என்பது அது உபாதான காரணம் என்பது இது அப்படி ஒன்றும் பேசலாம் கொஞ்சம் சிந்திக்கணும் இல்லையா ஆக ஸ்ரீகிருஷ்ணரோடைய பெரிய கான்ட்ரிபியூஷன் டு சாஸ்திரத்திற்கு இல்லை அதனால தான் வந்து இதை நன்கு உணர்ந்த வியாசர் என்ன பண்ணுறாரு உபனிஷத் படித்தா நமக்கு ஞானம் கிடைக்காதா என்ன கிடைக்குமே அப்போ இந்த உபனிஷத்துலேயே ஞானம் வச்சுட்டு வேண்டியதானே பிரஸ்தான திரையத்தை வந்து முன்மொழிஞ்சு என்ன கீதைக்கு வந்து என்ன ஒரு ஒரு கீதைக்கும் கீதை வந்து ஸ்மிருதி தான் ஸ்ருதி அல்ல ரிஷிகளால் சொல்லப்பட்டதில்ல கீதை ஸ்ரீகிருஷ்ணன் என்ற ஒரு மன்னனால் ஒரு ஞானியால் ஒரு ஞான ஆசிரியனால் சொல்லப்பட்டது அதை கொண்டு போய் என்பது எங்கே வைக்கிறாங்க நம்ம நீ வந்து விடுதலை அடையிறதுக்கு அல்லது மோட்சம் அடையிறதுக்கு அல்லது ஞானம் அடையிறதுக்கு கீதையும் ஒரு சுவாசம் சொல்லி கொண்டு போய் பிரஸ்தான திரையமாக வந்து கீதை கொண்டு வைக்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ எவ்வளோ முக்கியம்னு பார்த்துக்கோங்க கீதை பிகாஸ் இட் இஸ் நாட் லைஃப் நெகட்டிவ் அது யதார்த்தத்தை வந்து பேசக்கூடிய ஒரு தத்துவமாக இருக்கிறதுனால அதுவும் இந்த ஃபார் த மாடர்ன் மைண்ட் ஃபார் அ நவீன மனதுக்கு ஒரு மாடர்ன் லைஃப்க்கு ரொம்ப இட்ஸ் வெரி ரெலவெண்ட் எழுந்துடில் போரிடில் யார் சொல்லுவான் ஒரு சமயவாதி சொல்லுவான் ஒரு ஆன்மீகவாதி சொல்லுவான் ஒரு ரமணர் சொல்லுவார் சொல்ல மாட்டார் போரிடுன்னு சொல்றது யாரு ஸ்ரீகிருஷ்ணன் தான் செயல்படுன்னு சொல்றார் செயலின் மூலமாக உனக்கு என்ன கிடைக்கும் விடுதலைன்றாரு செயலின் மூல அங்க என்ன சொல்றாங்க அங்க வந்து அங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா செயல் இன்மையின் மூலமாக விடுதலை இந்த செயலின் மூலமாக விடுதலை செயலின் பலன்களை நீ வந்து விட கற்றுக்கிட்டுன்னு சொன்னா அது என்ன அப்படின்னு கேட்டால் இட்ஸ் மோ ஆஃப் அது என்னன்னு கேட்டால் அது ஒரு மனப்பக்குவம் ஒரு அறிவு தெளிவு அதை நீ செயலை செய்து மூலமாகவும் நீ அடையலாம் அப்படின்ற புது ஒரு ஒரு புது யுக்தியை வந்து அல்லது புது என்ன விஷயத்தை ரொம்ப அற்புதமாக வந்து கீதையில் சொல்லி வச்சிருக்கார் அதனால தான் கிருஷ்ணா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட்ஸ் வை கிருஷ்ணா இஸ் கால் தி பூர்ண அவதார் கிருஷ்ணனை பூர்ண அவதாரம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு இப்ப ஏற்பட்ட ஒரு பெரிய ஞானத்தை முன்மொழிகிறார் நமக்கு என்று சிந்தித்து பார்த்து தொடர்ந்து நாம் சிந்திப்போம் என்று கூறி வழிபடுகின்றோம் நன்றி வணக்கம் அறிவோம் தத் சத்